මීළඟට එම් උතුම ලෙබ්බේ ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 10ක් කාලයක් තිබෙනවා.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. சபைக்கு தலைவராகும் தலைவர் அவர்களே, போதைப் பொருள் அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்திலே கலந்து கொண்டு உரையாற்றுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது நாட்டிலே ஆரம்ப காலத்திலே எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் சிறிய தொகையினர்தான் மதுபானம் பாய்ப்புள்ளாக இருந்தார்கள். ஆனால் சென்ற 2017 ஆண்டிலே இருந்து 2025 ஆண்டு வரை காலப்பகுதியிலே நாடு ஊராகவும் ஏறத்தால 76,058 பேர் கஞ்சா பாவனையாளர்களாகவும், ஹெரோயின் பாவனையாளர்கள் 81,000, அசிஸ் 1,946, இவ்வாறு கிட்டத்தட்ட நாட்டில் மிக பெருந்தொகையானவர்கள் இந்த ஹீரோயின் பாவினியாக மாறி வருகின்றனர். நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்த போதிலும் அதை பாவிப்பவருடைய அதை வியாபாரம் பண்ணுகிறவருடைய தொகைகளை குறைக்க முடியாத ஒரு துர்பாக்கிய நிலையம் நமது நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல்தான் நமது நாட்டிலே அமைந்துள்ள 25 மாவட்டங்களிலும் அறிக்கையிலே பார்க்கின்ற போது, முதலாவதாக கொழும்பு மாவட்டத்திலே ஹீரோயின் 35,176 பேர் பாவிக்கிறார்கள், கஞ்சா 32,186 பேர் பாவிக்கிறார்கள், ஐஸ் வந்துக்கு 49,736 பேர் பாவிக்கின்றனர். இரண்டாவது இடத்தை கம்பா மாவட்டம் பெறுகிறது. ஹெரோயின் 8,334, கஞ்சா 4,044, ஐஸ் வந்து 9,241. மூணாவது இடத்தை எங்களுடைய காலி மாவட்டம் பெறுகிறது. ஹெரோயின் 5,433, கஞ்சா 3,793, அசிஸ் 4,830 பேர் பாவிக்கிறார்கள். இந்த அளவுக்கு இதனை பாவிக்கின்ற வீதம் மொத்தமாக 2025 ஆண்டு வரை நமது நாட்டிலே 2,50,080 பேர் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி வருகின்றனர். அதே நேரம் 2026 ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து மே மாதம் வரை போதை வஸ்து பாவனையாளர்களாக 121,266 பேர் விற்பனையாளர்களாகவும் பாவிப்பவர்களாகவும் இதில் தொடர்புடையவர்கள் விளக்கம் அறியிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஜனாதிபதி அவர்களும் இந்த அரசாங்கமும் போதை பொருள் ஒழிப்பதிலே மிகவும் கவனம் செலுத்துகிறார்கள். அதனை நாங்கள் கட்சி பேதம் என்று எல்லோருமே ஒற்றுமைப்பட்டு இந்த நாட்டிலே இந்த போதை இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குவதற்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக பணிபுற வேண்டிய பாரிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அது மக்கள் பிரதிநிதிகள், மத தலைவர்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லோருமே இந்த விடயத்திலே அர்ப்பணிப்போடு செயல்பட்டு நமது நாட்டிலே போதைப்பொருள் பாவனையை முற்றாக இல்லாமல் செய்வதற்கான செயற்பாடுகளில் நாம் ஈடுபட வேண்டும் என கேட்டுகிறேன். உண்மையிலே இந்த நாட்டிலே இங்கே பிரதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவர்களும் சபையில் இருக்கிறார்கள். நமது உலகத்திலே ஒரு பிரபல்யமான ஒரு மிக முக்கியமான பலமான இயக்கம் தான் விடுதலை புலிகள் இயக்கம். இந்த விடுதலை புலிகள் இயக்கம் கடந்த 30 காலமாக இந்த நாட்டிலே ஆயுத போராட்டம் செய்தார்கள். அதனை நமது நாட்டுடைய பாதுகாப்பு படையினர் தான் உண்மையிலே பெரும் தியாகம் செய்து ஒரு யுத்த நிலைமை இல்லாமல் செய்தவர்கள். இந்த போதை வஸ்தை முற்றாக இல்லாமல் செய்வதற்கு அவருடைய முழு அர்ப்பணிப்பையும் பாவிக்க வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கிறது. ஒரு நல்ல எண்ணத்தோடு நாங்கள் எல்லோரும் பாதுகாப்பு படையினர்கள், மக்கள் பிரதிநிதிகள், இலங்கையிலே வளர்க்கின்ற எல்லோரையும் நாங்கள் ஒன்று சேர்ந்து சரியான எண்ணத்தோடு இந்த போதை வஸ்தை நாங்கள் நிப்பாட்டுவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்றால் மிக விரைவிலே போதை வஸ்து இல்லாத ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்க வேண்டிய பாரிய பணி நம் எல்லோருக்கும் இருக்கின்றது. இங்கே எங்களுடைய பிரதியை போலீஸ் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் சில விடயங்களை பேசினார்கள். உண்மையிலே எமது முஸ்லீம் சமூகத்தின் ஒரு விடயத்தை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும். ஈஸ்டர்ன் குண்டு தாக்கல் சம்பந்தமான விசாரணை நடைபெற வேண்டும், அது சம்பந்தமானவர்களை சட்டத்துக்கு முன் நிறுத்த வேண்டும். ஆனால் எமது முஸ்லீம் சமூகத்தின் மீது வீணாக சுமத்தப்பட்ட கரை அகற்றப்பட வேண்டும். ஈஸ்டர்ன் குண்டு தாக்குதல் விசாரணையில் ஒருபோதும் முஸ்லீம் சமூகம் இடையூறு விளைவிக்காது. ஏனென்றால் இந்த விடயத்திலே முஸ்லீம் சமூகத்துக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும். என முஸ்லிம் சமூகம் இப்போது எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம் சமூகம் எப்போதும் மன்னிக்கிற சமூகமாகும். இஷ்டம் குண்டு தாக்குதலின் பின் முஸ்லிம் சமூகத்தின் மீது வீண் பழி சுமத்தப்பட்டது. முஸ்லிம் சமூகத்துடைய பாதுகாப்பு அமைதி கேள்விக்குறியாக்கப்பட்டது. முஸ்லிம் சமூகத்தினுடைய உடைமைகள் சேதமாக்கப்பட்டது. சுமார் 8000 அப்பாவி முஸ்லிம் மக்கள் கைது செய்யப்பட்டார்கள் சந்தேகத்தின் பேரில். முஸ்லிம் பெண்கள் பர்தா அணிவதற்கான தடைகள் விதிக்கப்பட்டன. முஸ்லிம்களின் புனித அல்குர்வான் தடை செய்யப்பட்டது. முஸ்லிம் மக்களின் மதரசாக்கள் மூடப்பட்டன. முஸ்லிம்களுக்கான மார்க்க புத்தகங்கள் தடை செய்யப்பட்டன. முஸ்லிம் பெண்களின் பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்குள்ளான முஸ்லிம்களுடைய புனித பள்ளிவாசல்கள் 28 இல்லாமல் செய்யப்பட்டது. முஸ்லிம் பள்ளிவாசலுக்குள் நாய்களை கொண்டு வந்தார்கள். இது இனவாதத்தின் உச்சம் உங்களுக்கு சொல்கிறேன். எனவே அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே யுத்தத்திலே முஸ்லிம் மக்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் இழந்திருக்கிறார்கள். இனவாத சம்பவங்களையும் நூற்றுக்கணக்கான மக்கள் இழந்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய முஸ்லிம் பள்ளிவாசலிலே வெள்ளிக்கிழமையிலே நடைபெறுகின்ற ஜும்மாவிலே ஒருபோதும் ஒரு இன மக்களுக்கு எதிராக ஒரு வசனமும் எங்களுடைய கண்ணியமிக்க உலமாக்கள் பேச மாட்டார்கள். ஆனால் இந்த 2000 பௌத்த பன்சலைக்குள் முஸ்லிம்களுக்கு எதிரான கூட்டங்களை நடாத்தி இலங்கையிலே வாழ்கின்ற முஸ்லிம்களை அழிப்பதற்கு 2000 பஞ்சலையிலே திட்டங்கள் தீட்டப்பட்டது. இது ஒரு வரலாற்று விடயமாகும். எனவே எங்களை இந்த குற்றத்திலே இருந்து நீங்கள் முஸ்லிம் சமூகத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் உங்களோடு பிரதி பாதுகாப்பு போலீஸ் மக்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சரவிடம் சொல்கின்றோம். இது யாராக இருந்தாலும் உண்மையை கொண்டு வந்த குற்றவாளியை நிறுத்துங்கள். இந்த நாட்டிலேயே இவ்வாறான சம்பவம் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது, நமது நாட்டில் விவசாய உற்பத்தியில் செலவுகள் தற்போது அதிகரித்த நிலையில் அரசாங்கத்தினால் நெல் உற்பத்திக்கான விற்பனை விலை அதிகரிக்கப்படாததனால் பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்கின்றனர். எனவே விவசாயிகளுக்கு விவசாயியுடைய உற்பத்திக்கேற்ற நெல்லின் விலையை அரசாங்கம் தீர்மானிக்க வேண்டும். நெல் அறுவடை ஆரம்பமானது நெல்லை கொள்முதல் செய்யும் அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ளும் என அறிவித்தார்கள். நாட்டின் பல பகுதிகளிலும் நெல் அறுவடை ஆரம்பமாகியுள்ள நிலையில் விவசாயிகள் தங்கள் நெல்லை விற்பனை செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனவே அவசரமாக நெல்லின் உத்தரவாத விலையை உயர்த்தி செலவுகள் அதிகரித்த நிலைமையை கருத்து கொண்டு அரசாங்கம் இதற்கான விவசாயிகளுக்குரிய நெல்லுடைய விலையை உயர்த்த வேண்டும் என்று விவசாய மக்கள் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். எமது அம்பாறை மாவட்டத்தில் 1 ஏக்கர் வேளாண்மை செய்வதற்கு 183,000 ரூபாய் ஆக குறைஞ்ச செலவு செய்ய வேண்டி ஏற்படுது. 1 ஏக்கரிலே 30 மூளை நெல் உற்பத்தி செய்யப்பட்டால் ஒரு மூளை நெல்லுக்கு 65 கிலோ 5,000 ரூபாய்க்கு தான் நெல் விற்பனை செய்யப்படுகிறது. ஆக குறைந்த விலை இப்போது. எனவே இந்த 5,000 ரூபாய்க்கு ஒரு ஆள் நெல்லை வித்தால் 1 ஏக்கருக்கு 150,000 ரூபாய் கிடைக்கின்றது நெல் ஊடாக. ஒரு விவசாயி 1 ஏக்கர் நெல் உற்பத்தி செய்வதால் 35,000 நஷ்டம் ஏற்பட்டு வருகின்றது. இதன் விவரங்களை உங்களிடம் சொல்கின்றேன். இதை இந்த பாராளுமன்றத்தில் நான் சமர்ப்பிக்கின்றேன். ஒரு விவசாயி குத்தகை பணம் 30,000, வரம்பு கட்டுதல் 3,000, உழவு பணம் 20,000, விதை நெல் 18,000, விதை கூடி 1,000 ரூபாய், அலை போடுதல் 1,000 ரூபாய், எண்ணெய் அடிக்கூடி இவ்வாறு அரச உயர் மானியம் 20,000 ரூபாய், ஏனைய பயலைகள் 10,000 ரூபாய், எம்ஓபி 8,500 ரூபாய், நல்லெண்ணெய் நசலெண்ணெய் இப்படி எல்லா எண்ணெய்களையெல்லாம் அழித்து 183,000 செலவழித்தால் 5,000 ரூபாய்க்கு அந்த நெல்லை
விற்பனை செய்துமாட்டி
அப்ப அவருக்கு கிடைக்கிறது ஒரு 35,000 நஷ்டம் ஏற்படுகின்றது. எனவே இந்த அரசாங்கம் விவசாயிகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். இன்று விவசாயிகள் பாதையில் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கடந்த வருடத்திலே விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் களஞ்சியங்களை நீண்ட காலமாக சந்தைப்படுத்தப்படாமல் உள்ளதால் இந்த வருட நெல் அறுவடை போது விவசாயிகள் நெல்லை கொள்முதல் செய்ய முடியாத நிலைமை ஏற்படும் என்பதை பல தடவைகள் 6 மாதங்களுக்கு முன் இந்த பாராளுமன்றத்திலே நான் சொல்லியிருக்கிறேன். விவசாயிகளை பாதுகாருங்கள் என்று சொன்னேன். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. இப்போது பாராளுமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன், எமது அம்பாறை மாவட்டத்தில் மாத்திரம் 60 நெல் சந்தைப்படுத்த சபைக்கு சொந்தமான நெல் களஞ்சிய சாலையில் 50,000 மெட்ரிக் டன் நெல் நீண்ட காலமாக கையிருப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. இதேவேளை அம்பாறை மாவட்டத்தில் சென்றவர்கள் நெல்லை விற்க முடியாத நிலையில் சம்மாந்துறை பெரிய 83,000 மக்கள் வாழ்கின்ற பிரதேசத்திலே, இந்த ஊர் 22,000 மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களிலே அவருடைய விவசாயிகள நெல்லை விற்க முடியாமல் வீடுகளிலே 1,000,000 மெட்ரிக் டன் நெல் அப்படியோ இருந்து கொண்டு கையிருப்பில் இருக்கிறது. அவர்களுக்கு விற்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. 60 அரச நெற்களஞ்சியங்கள் இன்று வரை 50,000 மெட்ரிக் டன் நெல் சந்தைப்படுத்தல் சபையில் இருக்கிறது. இப்போதுதான் நெல் சந்தைப்படுத்தல் சபை அம்பாறை, அம்மாந்தோட்டை, முனராகலை, ரத்தினபுரி மாவட்டங்களிலே நெற்களஞ்சியங்களிலே கையிருப்புள்ள நெல்லின் ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்தும் 15,000 மெட்ரிக் டன்னை மாத்திரம் வெளியே எடுப்பதற்கான ஒப்பந்தங்களை கோரியுள்ளனர். இது 9/7/2026 தேதிதான் இந்த ஒப்பந்தங்கள் முடிவு பெற இருக்கிறது. சிலவேளை இந்த ஒப்பந்தத்திலே நெல்லுடைய விலையை ஒப்பந்தக்காரர்கள் எடுக்கவில்லை என்றால் இந்த நெல்லை மீண்டும் அம்பார மாவட்டத்திலும் அம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் ரத்தினபுரி மாவட்டத்திலும் ஏனைய மாவட்டங்களிலும் அதே ஸ்டோரில் இருக்க வேண்டிய பாரிய ஒரு நிலைமை ஏற்பாடு உங்களுக்கு சொல்கின்றேன். எனவே குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே 60 நெல் கலைஞர்கள் கைப்புள்ள 50,000 மெட்ரிக் டன்னின்
15 மற்றும்
எனவே அம்பாறை மாவட்ட விவசாயிகள் சார்பிலே ஒரு வேண்டுகோளை விடுக்க விரும்புகிறேன். முனராகலையிலே பெரிய ஒரு நெற்களஞ்சியம் இருக்கிறது வெற்றிடமாக. மையங்கணையிலே பெரிய ஒரு நெற்களஞ்சியம் இருக்கிறதா நாங்கள் அறிகிறோம். அதே போன்று புலனறுவை மாவட்டத்திலும் பெரிய நெற்களஞ்சியம் இருக்கிறது. எனவே எங்களுடைய அம்பாறை மாவட்ட கையிருப்பிலே இருக்கின்ற நெல்லுக்களை உடனடியாக விசேட ஒரு திட்டத்தின் கீழே இந்த பெரிய அரிசி ஆலைகளில் நீங்கள் கொண்டு சேர்த்து இந்த அம்பாறை மாவட்டத்துடைய விவசாயிகளுடைய நெல்லை உயர்ந்த விலையிலே எடுப்பதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு நன்றி
விடைபெறுகிறேன். சுதத் பலகல்ல கருமான்மா
ගරු මුල්ලස්සනාරට මන්ත්‍රීතුමනි, පරිවර්තනීය දෝෂයක්ද දන්නේ නැහැ. ගරු මන්ත්‍රීතුමාගෙන් කියවුණා විශේෂභාර අමාත්‍යවරයාගේ හෝ මාතින් යම් මුස්ලිම් ජනතාව ඉලක්ක කරගත්තු යම් විවේචනාත්මක විමර්ශනයේදී ඇතිවෙච්ච විවේචනයක් සිද්ධ වුණයි කියලා. ඉතාමත්ම පැහැදිලි, මුස්ලිම් ජනතාව ඉලක්ක කරගත්තු කිසිම විවේචනයක් නැහැ. සලේ සම්බන්ධයෙන් තියෙන විමර්ශන වලට
ගරු මන්ත්‍රීතුමා
සහය දෙන්න කියන කාරණාව පමණයි තියෙන්නේ. ඒ අරින්න මුස්ලිම් ජනතාව ඉලක්ක කරගත්තු විමර්ශනයට අදාළ විවේචනයක්
පැහැදිලි ගරු එමතුමා.